ஓம் சாந்தி. June 11, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய முழுமையான ஆஸ்தியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு தந்தையின் மீது முழுமையான அன்பை கொண்டிருங்கள். உங்களுடைய அன்பு சரீரதாரிகளுக்கு ஆனதாக இருக்கக்கூடாது. கேள்வி: உங்களுடைய தேவ சமுதாயத்திற்கு சொந்தமானவர்களின் மனதிலிருந்து எந்த வார்த்தைகள் எதிரொலிக்கும்? பதில்: தந்தையை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் அழிக்கப்படுகின்றது என்றும் தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்படுகின்றது என்றும் நீங்கள் அவர்களுக்கு கூறுகின்ற பொழுது இந்த வார்த்தைகள் அவர்களின் உள்ளே தொடர்ந்தும் எதிரொலிக்கும். தாங்கள் தூய்மையான தேவர்கள் ஆக வேண்டும் என்றும் அவர்களுடைய உணவும் பானமும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களது புத்திகளில் பிரவேசிக்கும். பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. கள்ளம் கபடமற்ற பிரபுவின் குழந்தைகள் கேட்கின்றார்கள், யாருக்கு? கள்ளம் கபடமற்ற பிரபுவிற்கு. சிவனே கள்ளம் கபடமற்ற பிரபு என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய பெயர் சிவன். கள்ளம் கபடமற்ற பிரபுவின் குழந்தைகள் என்றால் சிவனின் குழந்தைகள் என்பதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களின் காதுகளால் கேட்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர் ஆகின்றீர்கள். குழந்தைகள் முரளியை ஒளிப்பதிவு நாடாவில் கேட்கும் பொழுது ஷிவ் பாபாவே அவரது அறிமுகத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் என புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் பரம்பிதா பரமாத்மா என்று அழைத்த கடவுள் என்று குறிப்பிடுகின்ற நானே அனைத்து ஆத்மாக்களினதும் தந்தையாவேன். அவர் எப்பொழுது தந்தை என்றே அழைக்கப்படுகின்றார். அவர் தந்தை என்று யார் கூறுகின்றார்? ஆத்மா. ஆத்மாவாகிய நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். வேறு எந்த மனிதரிடமும் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்களாகிய நாங்கள் இன்று தந்தையரை கண்டு கொண்டோம். ஒருவர் ஷரீரதாரி, மற்றொருவர் அஷரீரியானவர். நான் பரமதந்தை என்று வேறு எவருமே கூற முடியாது. தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இதை கூற முடியாது. தந்தையே கேட்கின்றார், நீங்கள் பரம்பிதா பரமாத்மா தந்தையாகிய கடவுள் என்று கூறும் பொழுது யாரை குறிப்பிடுகின்றீர்கள்? நீங்கள் லௌகீக தந்தையை குறிப்பிடுகின்றீர்களா, அல்லது இந்த உலகிற்கு அப்பாலுள்ள தந்தையை குறிப்பிடுகின்றீர்களா? உங்களுடைய லௌகீக தந்தையை தந்தையாகிய கடவுள் என்று அழைப்பீர்களா? ஹிந்தியில் பரம்பிதா பரம தந்தை என்று ஒரு சொல் உள்ளது. அவர் மாத்திரமே அஷரீரியானவர். ஈஸ்வர், பிரபு, பகவான் என்று கூறுவது தந்தை என்ற உறவு முறையை நிரூபிக்கவில்லை. தந்தையாகிய கடவுள் என்ற வார்த்தை நல்லது. ஆத்மா கூறுகின்றார், அவர் எனது தந்தையாகிய கடவுள். லௌகீக தந்தை சரீரத்திற்கான தந்தை. உங்களுக்கு எத்தனை தந்தையர் உள்ளனர் என நீங்கள் அனைவரும் கேட்கப்படுகின்றீர்கள். ஒருவர் லௌகீக தந்தை, மற்றொருவர் இந்த உலகிற்கு அப்பாலுள்ள தந்தை. இவர் இருவரில் யார் மகத்துவமானவர்? அப்பாலுள்ள தந்தை என்றே நிச்சயமாக கூறப்பட்டுள்ளது. அவரது புகழானது தூய்மையற்ற அனைவரையும் தூய்மையாக்குகின்ற அப்பாலுள்ள தந்தை என்பதாகும். நீங்கள் இப்பொழுது அதை புரிந்து கொள்கிறீர்கள். உலகில் உள்ள எவருமே இதை புரிந்து கொள்வதில்லை. அப்பாலுள்ள தந்தையின் மீது அன்பு செலுத்துகின்றீர்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். மற்றோர் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டிருப்பார்கள். இது இப்பொழுது விநாச காலத்திற்கான நேரமாகும். அதே மகாபாரத யுத்தம் இடம்பெற இருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆகாய விமானங்களையும் போர்த்தாங்கி போன்றவற்றையும் தொடர்ந்தும் விநியோகம் செய்கிறார்கள். அவர்கள் பணத்திற்கு பதிலாக மற்ற தேசத்தவர்கள் வேண்டுவனவற்றை கொடுக்கின்றார்கள். அவர்கள் கடனுக்கு அவற்றை விநியோகம் செய்கிறார்கள். அவர்கள் ஆகாய விமானங்களையும் வெடி பொருட்கள் போன்றவற்றையும் வாங்குகிறார்கள். அவை அனைத்தும் மிகவும் வியலை உயர்ந்தவை. வெளிநாட்டில் உள்ளவர்கள் அவற்றை உற்பத்தி செய்து விற்கின்றார்கள். பாரத மக்கள் ஆகாய விமானம் போன்றவற்றை விற்பனை செய்வதில்லை. இந்த பொருட்கள் அனைத்தும் வெளியிலிருந்தே வருகின்றன. அவர்கள் வாங்கிய பொருட்களை நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். அவர்கள் அவற்றில் அப்பால் வீசிவிடுவதற்காக வாங்குவதில்லை. அதுவே விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்ட ஐரோப்பாவில் வாழும் மக்கள் யாதவ சமுதாயத்தினர் எனப்படுகின்றனர். அதில் அனைத்தும் அடங்குகிறது. பாரதம் அழியாத தேசம், ஏனெனில் இதுவே அனாதியான தந்தையின் பிறப்பிடமாகும். இந்த பழைய உலகம் அழிக்கப்பட இருக்கின்ற போதே தந்தை வருகின்றார். அவர் ஒருபொழுதும் அழியாத தேசத்திலேயே பிறப்பிடுகின்றார். தந்தை வந்ததாலேயே அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆயினும் ஷிவ் பாபா எப்பொழுது வருகின்றார் என அவர்கள் அறிய மாட்டார்கள். அழிவுக்கான ஆயுத்தங்கள் செய்யப்படுகின்ற நேரத்திலேயே அவர் வருகின்றார். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், இது ஐரோப்பாவில் வாழுகின்ற யாதவ சமுதாயத்தினர் ஆவார். அவர்கள் சத்தியுகத்தில் இருக்க மாட்டார்கள். அங்கே பௌத்தர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இருக்க மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் விநாச காலத்தில் அன்பற்ற புத்தியை கொண்டிருப்பார்கள், ஏனெனில் அவர்கள் பரம்பிதாவை சர்வ வியாபி என்று கூறுகிறார்கள். நீங்கள் விநாச காலத்தில் அன்பான புத்தியை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிவீர்கள். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய 84 பிறவி காலத்தில் நீங்கள் தமோ பிரதானமாகவும் பாவ ஆத்மாக்களாகவும் ஆகின்றீர்கள். பாரத மக்களே 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள். நாடகம் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். இது அனைவருக்கும் கணக்கு தீர்க்கும் நேரமாகும், அதாவது மரணத்திற்கான நேரமாகும். அந்த யாதவர்கள் கடவுள் மீது அன்பற்றவர்கள். இதனாலேயே கூறப்படுகிறது, அன்பற்ற புத்தியை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். சரீரதாரிகளிடம் அன்பு செலுத்தாதீர்கள். அவர்கள் படைப்புகளே. ஓர் ஆஸ்தியை அவர்களிடமிருந்து பெற முடியாது. ஒரு சகோதரர் ஒரு சகோதரியிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியாது. இது மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. விநாச காலத்தில் அவர்கள் அன்பற்ற புத்தியை கொண்டிருப்பார்கள் எனவும், ஆனால் நீங்கள் அன்பான புத்தியை கொண்டிருப்பீர்கள் எனவும் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். இதிலும் கூட அதிக அளவு அன்புடையவர்கள் தந்தையிடம் நிறைந்த அன்பு கொண்டுள்ளனர். நாங்கள் தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கமென்னும் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றோம். பாபா மாத்திரமே எங்களுக்கு உண்மையை கூறுகின்றார். நான் எவர் மீதும் அன்பு செலுத்தக்கூடாது. ஒரு புதிய வீடு கட்டப்படும் பொழுது அவர்கள் புதியதையே விரும்புவார்கள். பழையது அழிக்கப்படும் என புரிந்து கொள்ளப்படும். நீங்களும் பழைய உலகிலிருந்து உங்களின் இதயத்தை தொடர்ந்தும் அகற்ற வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நாளுக்கு நாள் சூழலும் தொடர்ந்து மோசமடையும். எவ்வாறு அதிக அளவு குழப்பங்கள் உள்ளன என நீங்கள் பார்க்க முடியும். எனவே அனைத்துமே இப்பொழுது அழியப் போகிறது என உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் புதிய உலகிற்கு செல்ல வேண்டும். எனவே புதிய உலகை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையும் ஆஸ்தியும் நினைவு செய்யப்பட வேண்டும். வேறு எவரையும் நினைவு செய்வதனால் எதையுமே அடைய முடியாது. மக்கள் பக்தி மார்க்கத்தில் கடவுளை அதிகளவு நினைவு செய்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர் நண்பர்கள் உறவினர்களை நினைவு செய்கின்ற பொழுதே அவர்கள் தேவர்களையும் அதிகளவு நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கங்கையில் நீராடச் சென்று அதை தூய்மையாக்குபவர் என்று அழைக்கிறார்கள். ஓர் அம்பு எய்யப்படும் அம்பு தைத்த இடத்தில் கங்கை வெளியாகியதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கங்கை நீரை வாயினுள், அதாவது ஒருவர் மரணிக்கும் தருவாயில் இருக்கும் போது விடுகிறார்கள். அவர் சில துளிகள் கங்கை நீரை பெற்றால் முக்தி பெறுவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். தந்தை கூறுகின்றார், இங்கே இது ஞானம் பற்றிய விஷயமாகும். நீங்கள் சிறிதளவு இந்த ஞானத்தை கேட்டாலும் அதன் பலனை பெறுவீர்கள். இது இந்த ஞானத்தை கேட்கின்ற விஷயமாகும். அமிர்தம் என்பது பருகுவதற்கான பானம் அல்ல, அது ஞானமாகும். போக் படைக்கும் நாளில் உங்களுக்கு பருகுவதற்கு அமிர்தம் கொடுக்கப்படுகிறது என்று நினைக்காதீர்கள். இல்லை, இது இனிய நீராகும். ஆயினும் இது ஞானம் பற்றிய விஷயமாகும். இந்த ஞானம் என்றால் தந்தையையும் உலகின் மத்தியமம் ஆரம்பம் இறுதியை பற்றியும் அறிந்து கொள்வதுடன் எவ்வாறு உலக சக்கரம் சுழல்கிறது, யார் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள் என புரிந்து கொள்வதாகும். ஒவ்வொருவரும் இந்த எண்ணிக்கையான பிறவிகளை எடுக்க முடியாது. பாரத மக்களே முதலில் வருகின்றார்கள். அவர்களே முழுமையாக 84 பிறவிகள் எடுப்பவர்கள் ஆவார்கள். தேவர்களாக இருந்தவர்கள் 84 பிறவிகள் எடுத்து தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பின்னர் தந்தை வந்து முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். மக்கள் ஷரீர உணர்வு உடையவர்களாகி 5 விகாரங்களில் சிக்கி உள்ளார்கள். இப்பொழுது இது ராவண ராஜ்யமாகும். சத்யுகம் தேவ ராஜ்யமாக இருந்தது. ஷிவ் பாபாவே ஸ்வர்க பூமியை ஸ்தாபிக்கின்றார். அது சூரிய வம்சத்தவராகிய லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்தது. ஸ்தாபனை இப்பொழுது இடம்பெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். விநாச காலத்தில் அன்பான புத்தியை கொண்டிருப்பதனால் நீங்களே வெற்றியடைகின்றீர்கள். நீங்கள் முழு உலகின் மீதும் வெற்றி கொள்கின்றீர்கள். இதை மிக நன்றாக நினைவில் வைத்திருங்கள். இப்பொழுது கலியுகத்தில் இருக்கின்ற பாரத மக்களாகிய நீங்கள் மாற்றமடைந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். பழைய உலகம் துறக்கப்பட வேண்டும். அந்த விகாரமான உறவு முறைகளே பந்தனம் என்று அழைக்கப்படுகின்றது. நீங்கள் விகாரமான பந்தனங்களை விட்டு விகாரமற்ற உறவு முறைக்குள் பிரவேசித்துள்ளீர்கள். பின்னர் உங்களுடைய அடுத்த பிறவியில் நீங்கள் எந்த விகாரமான பந்தனத்திற்கு உள்ளேயும் பிரவேசிக்க மாட்டீர்கள். அங்கே விகாரமற்ற உறவு முறைகளே உள்ளன. இந்நேரத்திலே விகாரமான பந்தனங்கள் உள்ளன. ஆத்மா கூறுகின்றார், நான் ஷிவ் பாபாவின் மீது அன்பு வைத்துள்ளேன். பிராமணர்களாகிய நீங்கள் அவர் மீது அன்பு வைத்துள்ளீர்கள். ஏனெனில் நீங்கள் அவரை மிக சரியாக அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையையும் முழு சக்கரத்தையும் அறிவீர்கள். அத்துடன் மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்தும் அளவிற்கு அதிக அளவு மக்களுக்கு நன்மை பயப்பீர்கள். அதிக அளவு புரிந்து கொள்கின்றவர்கள் திறமைசாலிகள். அவர்களே உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். நீங்கள் குறைந்த அளவு சேவை செய்தால் குறைந்த அந்தஸ்தையே பெறுவீர்கள். முழு உலகமுமே தூய்மையற்றது. அனைவருக்கும் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மை ஆகுவதற்கான பாதையை காட்டுங்கள். வேறு எந்த வழிமுறையும் இல்லை. நினைவின் மூலமே பாவங்கள் அழிக்கப்படும். இந்த வார்த்தைகள் தேவ சமூகத்திற்கு சொந்தமானவர்களின் உள்ளே எதிரொலிக்கும். இதுவே சரி என்று அவர்கள் உணர்வார்கள். நாங்கள் உண்மையில் தேவர்களாகின்றோம். எங்களுடைய உணவும் தூய்மையாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்கள் இங்கேயே கிரகிக்கப்பட வேண்டும். சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். நீங்கள் இப்பொழுது இவ்வாறு ஆகின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் தேவர்கள் ஆவார்கள். நீங்கள் அவர்களுக்கு பிரசாதம் படைக்கும் போது சிகரெட் பிரசாதமாக படைப்பீர்களா? சிகரெட் பிடிப்பவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. இது ஒரு தெய்வீகமான செயல் அல்ல. நீங்கள் புகை பிடித்து அத்துடன் தொடர்ந்தும் வெங்காயம் உள்ளி சாப்பிடுவீர்கள் என்றால் மேலும் வீழ்ந்து விடுவீர்கள். சிலர் இந்த பொருட்களை துறந்தால் தங்களின் ஆரோக்கியம் மோசமடைவதாக கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஷிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். அந்த பழக்கங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். நீங்கள் சத்கதி அடைவீர்கள். பலர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். தேவர்களுக்கு இவை ஒருபொழுதும் பிரசாதமாக படைக்கப்படுவதில்லை என்று ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே அவர்களை போன்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் அசுத்தமானவற்றை உண்கின்ற பொழுது துர்நாற்றம் இருக்கும். சிகரெட் பிடிப்பவர்களில் இருந்தும் மது அருந்துபவர்களில் இருந்தும் துர்நாற்றம் பரவும். குழந்தைகளாகி நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகித்து வைஷ்ணவர்களாக, அதாவது முற்றிலும் தூய மரக்கறி உண்பவர்கள் ஆக வேண்டும். விஷ்ணுவின் குழந்தைகள் இருப்பதை போன்று நீங்கள் தேவ குழந்தைகள். இங்கே நீங்கள் கடவுளின் குழந்தைகள். இது உங்களின் அதி மென்மையான பிறப்பாகும். நீங்கள் தேவர்களிலும் பார்க்க மென்மையானவர்கள். நீங்களே மற்றவர்களையும் மென்மையாக்குபவர்கள். இது எல்லையற்ற தந்தையின் மிஷன் ஆகும். கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு மிஷன் உண்டு. அவர்கள் பலரை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றுகிறார்கள். இது கடவுளின் மிஷன் ஆகும். நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். பின்னர் நீங்கள் தேவ தர்மத்திற்கு மாற்றப்படுவீர்கள். நீங்கள் இப்பொழுது சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள் என அறிவீர்கள். நீங்கள் மரணித்து வாழ்கின்றீர்கள். பின்னர் தேவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் கர்ப்பத்தின் மூலம் பிறப்பெடுப்பீர்கள். தந்தை இங்கே உங்களை தர்மாத்மாக்கள் ஆக்குவதற்காகவே தத்தெடுத்துள்ளார். தந்தை உங்களை தனக்கு சொந்தமாக்கி உள்ளார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் பிராமணர்களாகி பின்னர் தேவர்கள் ஆகின்றீர்கள். அந்த மனிதர்கள் மேன்மையானவர்கள். அவர்களிடம் சகல தெய்வீக குணங்களும் உள்ளன. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகின்ற பொழுது உங்களுக்கு தூய சரீரங்கள் தேவையாகும். உங்களுடைய பழைய சரீரம் அழிக்கப்பட்டு பின்னர் நீங்கள் புதிய சத்தோப்பிரதான் சரீரத்தை கொண்டிருப்பீர்கள். சத்யுகத்தில் பஞ்சபூதங்களும் சத்தோப்பிரதானமாக இருக்கும். தந்தை கூறுகின்றார், நீங்கள் சூத்ர குலத்திற்கு உரியவராக இருந்தீர்கள். இப்பொழுது பிராமண குலத்திற்கு சொந்தமாகி உள்ளீர்கள். பின்னர் தெய்வீக குலத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுப்பீர்கள். பிராமண குலம் மறைக்கப்பட்டுள்ளது, அதாவது திரிமூர்த்தி படத்திலிருந்து. தந்தை இப்பொழுது உங்களை சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாகவும் பின்னர் தேவர்களாகவும் மாற்றுகின்றார். பிராமணர்களாகிய நீங்களே உச்சி குடுமிகள். குத்துக்கரண விளையாட்டு ஒன்று உள்ளது. நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள், பின்னர் தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் ஆகுவீர்கள். பின்னர் நீங்கள் மீண்டும் ஒருமுறை பிராமணர்கள் ஆகுவீர்கள். இதுவே சக்கரம் என அழைக்கப்படுகிறது. நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தில் உள்ளீர்கள். இந்நேரத்தில் உங்களுக்கு இந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பின்னர் வெகுமதியை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக 21 பிறவிகளுக்கு அங்கே சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலர் அரச குலத்திற்குள் செல்வார்கள், மற்றோர் பிரஜைகள் ஆகுவார்கள். அரச குலத்தில் அதிக அளவு சந்தோஷம் இருக்கிறது. பின்னர் கலைகள் தொடர்ந்தும் குறைவடையும். நீங்கள் 84 பிறவிகளின் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது அனைத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றீர்கள். தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய 84 பிறவிகள் இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. சிலர் 84 பிறவிகளையும் மற்றோர் 80, 60 அல்லது 50 பிறவிகளையும் எடுக்கின்றார்கள். பாரத மக்களாகிய நீங்களே அதிக அளவு சந்தோஷத்தை காண்கின்றீர்கள். இந்த நாடகத்தில் உங்களின் பெயர் புகழப்பட்டுள்ளது. நீங்கள் தேவர்களிலும் பார்க்க மேன்மையானவர்கள். நீங்கள் பூஜிக்கத்தக்கவர்களாக ஆகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். நாங்கள் சத்யுகத்தில் எவரையும் பூஜிப்பதும் இல்லை, எவரும் எங்களை பூஜிப்பதும் இல்லை. அங்கே நாங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். பின்னர் கலைகள் தொடர்ந்தும் குறைவடைகின்றன. பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களில் இருந்து நாங்கள் பூஜிப்பவர்கள் ஆகின்றோம். கடைசியில் அனைவரும் கலப்படம் உள்ளவர்களாக ஆகின்றார்கள். இந்த சரீரம் பஞ்சபூதங்களினால் ஆனது. எவராவது பஞ்சபூதங்களை வணங்கினால் அது தீய ஆவிகளை வணங்குவது என்றே அழைக்கப்படுகிறது. அனைவரிலும் 5 தீய ஆவிகள் உள்ளன. ஷரீர உணர்வு என்னும் தீய ஆவியும் உள்ளது. பின்னர் காமம் கோபம் என்னும் தீய ஆவிகள் உள்ளன. நீங்கள் தீய ஆவிகளின் சமுதாயம் என்று கூறினாலும் அசுர சமுதாயம் என்று கூறினாலும் இரண்டும் ஒன்றேதான். தந்தை வந்து மீண்டும் ஒரு முறை தேவ சமுதாயத்தை உருவாக்குகின்றார். தந்தை வந்து உங்களை தீய ஆவிகளிலிருந்து விடுவிக்கின்றார். அவர் உங்களை தேவர்கள் ஆக்குவதற்காக அவருடன் யோகம் செய்ய வைக்கின்றார். குருநானக்கும் மனிதர்களை தேவர்களாக மாற்றிய பரம்பிதா பரமாத்மாவின் புகழை பாடினார். அவர் ஒருவரே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் ஆவார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, பிராமணர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கு உங்களிடம் உள்ள அசுத்தமான பழக்கங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். சூத்திரர்கள் பிராமண தர்மத்திற்கு மாற்றப்பட்டு தேவர்கள் ஆக்கப்படுவதற்கு அவர்கள் கடவுளின் மிஷனுடன் ஒத்துழைக்க வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் போன்ற தீய பழக்கங்கள் அனைத்தையும் துறந்து விடுங்கள். 2, விநாசத்திற்கான இந்த நேரத்தில் ஒரே ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பை கொண்டிருங்கள். இந்த பழைய வீடு அழிக்கப்பட உள்ளது. எனவே உங்கள் இதயத்தை அதிலிருந்து அகற்றி அந்த புதிய உலகுடன் இணைத்து விடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் யோகயுக்தாகவும் யுக்தியுக்தாகவும் ஆகி உங்களின் மேன்மையான செயல்களால் நினைவு செய்யப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்களாக. எந்த அளவிற்கு உங்களின் செயல்கள் ஒவ்வொன்றும் மேன்மையானதாக உள்ளதோ அதற்கு ஏற்ப நீங்கள் மேன்மையான ஆத்மாக்களில் ஒருவராக நினைவு செய்யப்படுவீர்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பெயர்களை உச்சரிக்கின்றார்கள், ஆனால் இங்கே மேன்மையான ஆத்மாக்கள் அவர்களின் நற்குணங்கள் மற்றும் செயல்களுக்காக உதாரணமாக நினைவு கூறப்படுகிறார்கள். உங்களின் மேன்மையான செயல்களின் அடிப்படையில் நீங்கள் தொடர்ந்து நினைவு செய்யப்படுவதற்கு தகுதியானவர் ஆகுவீர்கள். இதற்கு நீங்கள் யோகயுக்த ஆக வேண்டும். நீங்கள் யோகயுக்த ஆகுவதன் மூலம் உங்களின் ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் நிச்சயமாக யுக்தியுக்தாக இருக்கும். இத்தகைய ஆத்மாக்களால் மிக சரியாக இல்லாத எந்த எண்ணங்களையும் கொண்டிருக்க முடியாது அல்லது செயல்களை செய்ய முடியாது. இந்த தொடர்பும் உள்ளது. ஸ்லோகம். கருவியாக இருப்பதுடன் பணிவையும் கொண்டிருப்பதே ஓர் உண்மையான சேவையாளரின் தகுதிகளாகும். அவ்யக்த இஷாரா. சதா முக மலர்ச்சியுடன் இருப்பதற்கு இலகு சுபாவத்தை கொண்டவராகவும் சகித்துக் கொள்பவராகவும் ஆகுங்கள். உங்களிடம் இலகுவான சுபாவம் இருக்கும் பொழுது மலர்ச்சியாக இருப்பதுடன் உங்களின் கண்கள், உங்களின் முகம் மற்றும் செயற்பாடுகளில் இனிமை புலப்படும். உங்களின் உதடுகளில் இருந்து ஒரு பொழுதும் கடுமையான அல்லது கசப்பான வார்த்தைகள் வெளிப்பட முடியாது. உங்களின் இதயம், தலை, வார்த்தைகள் அனைத்தும் சமமாகவே இருக்கும். உங்களின் இதயத்தில் ஒன்றையும் உங்களின் வார்த்தைகளில் வேறு ஒன்றையும் கொண்டிருப்பது இலகுத்தன்மையின் அடையாளம் அல்ல. இலகுவான சுபாவத்தை கொண்டிருப்பவர்கள் சதா பணிவான இதயத்தை கொண்டிருப்பதுடன் அகங்காரமற்றவராகவும் தன்னலமற்றவராகவும் இருப்பார். ஓம் சாந்தி.